கவலைப்பட்டிருக்கிறீர்கள். குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று மே மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 2022ஆம் ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த தமிழ் வானொலியான 24 மடத்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பு தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று இன்றைய சிந்தனையுடன் நிகழ்ச்சியை தருகின்றோம். அந்த வகையிலே திருமதி பெர்சி நிச்சயம் அவர்களுடைய இன்றைய சிந்தனை.
அனைவருக்கும் வணக்கம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகோப்பி தொழுகிறது. கெட்ட அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நிறையற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாகி இருக்கும். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பதே இல்லை. தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்து ஆகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இன்றைய சிந்தனைகளை சமீபடுத்த உங்களுக்கு இன்றைய திருக்குறள் திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் அவை அஞ்சாமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். பல்லவை கட்டும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். இக்குறட்பாவினுடைய பொருளினை நோக்குவோம். அறிவு சார்ந்த நல்லார் கூடியிருக்கும் சபையில் நல்ல சொற்பொருளை தம் அச்சம் காரணமாக அவையோர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உரைக்க மாட்டாதவர்கள் பல்வேறு வகை நூல்களை கற்றறிந்த போதிலும் அவர் உலகிற்கு பயன்படாதவர் ஆவார். இத்தகையோர் கல்வி பயனுடையார் அல்லர் என கருத்துரை வழங்கியுள்ளனர். நல்லவை என்பது கற்றறிந்த அறிஞர் சான்றோர்கள் நல்லார் கூடியிருக்கும் சபை எனவும், பல்லவை என்பது பல்வகைப்பட்ட நூல்கள் எனவும், பயமிலர் என்பது பயனில்லாதவர் எனவும் விளக்குகின்றனர். கற்றறிந்த அறிஞர்கள் சான்றோர் நல்லார் நிறைந்திருக்கும் அவையில் அவர் மனம் கொள்ளும்படியாக திருப்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல கருத்துக்களை தெளிவாக விளங்கிக் கொண்டு சிறந்த மொழி ஆளுகையுடன் உரை செய்தல் போற்றுதற்குரியது எனலாம். பரிமேலழகர் அவர்கள் குறிப்பிடும் அச்சம் என்பதனை ஆழமாக கற்றிராமையால் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கையின்மை, தெளிவாக கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஏதுவான மொழித்திறனின்மை, பதகளிப்பு, சபை கூச்சம் முதலான இத்தகைய பண்புகளினால் சொல்ல வந்த விடயங்களை சரிவர சொல்ல இயலாமையால் ஒருவர் எத்தகைய பல்வேறுபட்ட நூல்களை கற்று அறிந்த போதிலும் அவர் உலகிற்கு பயன்படாத ஒருவராகவே கணிக்கப்படுவார். பல்லவை கற்றும் பயமிலரே, நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். சபையில் உள்ளோர் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான நல்ல கருத்துக்களின் உரைத்திறனே கல்வி பயனுடையது. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இன்றைய விருப்பு தெரிவு பாடல் நியூசிலாந்து தமிழ் மூத்தூர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினர்களான திருவாளர் சிவபாலன், அவர்தம் பாரியார் சாரதா சிவபாலன் ஆகியோரின் விருப்பமாக இடம்பெறுகின்றது. அவர்களின் விருப்ப தெரிவு பாடல் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவிக்கியமா. சிறப்பு நிகழ்ச்சி இன்று நாம் வாழ்ந்து வருகின்ற நவீன விஞ்ஞான உலகத்திலே தொலைபேசிகளினுடைய பாவனை மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக ஒரு சிறு மூலையில் உலகத்தின் ஒரு மூலையில் ஏற்படுகின்ற சில அதிர்வலைகள் உலகின் எல்லா பாகங்களிலும் பெரிய அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த வகையிலே இதனை ஒரு கோட்பாடாக முன்வைத்தவர் எட்வர்ட் நோர்டன் லோரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். அவர் இந்த கோட்பாட்டை வண்ணாத்தி பூச்சி விளைவு, அதாவது பட்டர்ஃபிளை எஃபெக்ட் என்ற தலைப்பின் கீழே தன்னுடைய கோட்பாட்டை நிறுவியிருந்தார். அவருடைய பிறந்த தினம் இந்த மாதம் மே மாதம் 23rd அவரது 100th பிறந்த நாள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே அவரை நினைவு கூறும் முகமாக அவருடைய பட்டர்ஃபிளை எஃபெக்ட், அதாவது வண்ணாத்தி பூச்சி விளைவு பற்றிய கருத்துக்களோடு உங்களை சந்திக்க வருபவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பி திருமதி கவிதா தேவானந்த் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்று உங்களை ஒரு சலசலப்பான செய்தியுடன் சந்திக்க விரும்புகின்றேன். நடிகர் கமலஹாசன் சமீபத்தில் தனது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் அங்கு நடக்கும் சலசலப்புகள் வெளியில் உள்ள சமூக தளங்களில் பாரிய மாற்றம் பெற்று தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்பதற்கு சான்றாக பட்டர்ஃபிளை எஃபெக்ட் அல்லது வண்ணத்தி பூச்சி விளைவு என்ற தத்துவ கோட்பாட்டை கூறி நியாயப்படுத்தியதை உங்களில் சிலர் கேட்டிருக்கலாம். அந்த வண்ணத்தி பூச்சி விளைவு பற்றிய தேடலில் பெற்ற விவரங்களை இங்கு சற்று ஆராய்வோம். இச்சொற்பதத்தை முதலில் புனைந்து பாவித்தவர் ஒரு வளிமண்டலவியல் மற்றும் கணிதவியல் நிபுணரான எட்வர்ட் நோர்டன் லோரன்ஸ் என்பவராகும். லோரன்ஸ் 2008 இறந்தாலும் சிக்கலான அமைப்புகளை பற்றிய நமது புரிதலில் அவர் நீடித்த பங்களிப்பு போற்றுவதற்கு தகுதியானது என்பது தெளிவாகின்றது. குறிப்பாக இந்த மே 23 அன்று இது அவரது 100th பிறந்த நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1962 அவர் தனது வளிமண்டல மாற்றங்கள் பற்றிய கணிப்புகளில் ஏற்படும் மிகச்சிறிய அளவிலான அசைவுகள் சில காலத்தின் பின் பெரும் பாதிப்புகளை உண்டாக்கும் அறிகுறிகளாக இருந்துள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவுகளை வைத்து காரணபூர்வமாக விளக்குவதற்கு ஒரு வண்ணத்தி பூச்சியானது சிறகடிப்பின் சிறு தாக்கமானது சில வாரங்களின் பின்னர் பெரும் சூறாவளியாக மாற்றம் எடுக்கும் வாய்ப்புள்ளது என்பதை இலக்கிய ரசனையுடன் வெளிப்படுத்த அதை ஒரு தத்துவ கோட்பாடாகவும் 1972 வெளியிட்டார். இந்த தத்துவ கோட்பாட்டின் வரைவிலக்கணம் தான் என்ன? அதன் சாதாரண விளக்கம் என்னவென்றால், எங்கோ ஒரு அமைப்பில் நடக்கும் ஒரு சில சிறிய மாற்றங்கள் பாரிய தொலைவில் வேறெங்கோ எதிர்பார்க்காத மிகவும் வேறுபட்ட மாற்று விளைவுகளை காலம் தாழ்த்தி ஏற்படுத்தலாம் என்பதாகும். இவற்றின் உதாரணங்களாக வளிமண்டல மாற்றங்கள் மட்டுமல்லாமல் சமூகவியல் சரித்திர நிகழ்வுகள் முதல் எமது சாதாரண வாழ்க்கை முறையில் கூட இந்த உண்மை சாத்தியமாகின்றது என்பது பல வகைகளில் காணப்படுவதுதான் அதன் பின்னணியில் உள்ள உண்மை. இந்த வண்ணத்தி பூச்சி தத்துவ விளக்கம் மூலம் நாம் கற்றுக்கொள்வது என்ன? எங்கள் சொந்த வாழ்க்கையில் கூட நாம் நாளாந்தம் செய்யும் நினைத்து உருவேற்றும் சில சில காரியங்கள் கூட நமக்கு பிறிதொரு காலத்தில் நாம் எதிர்பார்க்காத அளவில் பாரிய விளைவுகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரலாம். அதேபோல நாம் செய்யும் சிறு உதவிகள் நன்மைகள் என்பனவும் வேறெங்கோ பெரிய அளவில் சென்றடையலாம். அதேபோல நாம் இழைக்கும் தனிப்பட்ட அல்லது சமுதாய தவறுகள் பூதாகாரமாக்கப்பட்டு பேரழிவுக்கும் வழியமைக்கலாம். குறிப்பாக இன்றைய நாளில் காளான்கள் போல் முளைத்து விட்ட வலைத்தளங்கள், கையடக்க தொலைபேசி வழிமுறைகள் யாவுமே சிறு துளியை மலையாக்கி உங்கள் கண்ணுக்கு படாமலேயே தமது நாசகார வேலையை காண்பித்து விடுவார்கள். ஆகவே நாம் தேவையற்ற சலசலப்புகளை நீக்கி நல்லவற்றை பணிவுடன் செய்வோம். நாமும் வளர்வோம், நாடும் உயரும். நன்றி, வணக்கம்.
தற்போது எமது இலங்கை திருநாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டம், அதனைத் தொடர்ந்து இடம்பெறுகின்ற பதவி இறக்கங்கள், பதவி ஏற்புகள், இவை எல்லாவற்றையும் பற்றிய ஒரு சிறிய கதை ஒன்றை இன்றைய நிகழ்ச்சியிலே தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கதையினுடைய அடிப்படை தத்துவம் பன்றி மயக்கோட்பாடு. ஒரு அநியாயக்கார அரசன் ஒருவன் ஒரு அப்பாவி குடிமகனை கைது செய்து 3 மாத்திரமே பரப்பளவான ஒரு தனி சிறையிலே அடைக்கும்படி கட்டளையிட்டான். நிரபராதியான அந்த குடிமகன் ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்தான். நான் நிரபராதி, ஏன் என்னை கைது செய்தீர்கள், ஏன் என்னை சிறையில் அடைத்தீர்கள் என்று உரக்க கதறினான். பின்னர் அவனை 1 மாத்திரமே உள்ள விசாலமான ஒரு தனிச்சிறையில் அடைக்கும்படி கட்டளை வந்தது. மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்தான். ஆனால் இம்முறை நான் நிரபராதி என்ற வாதத்தை மறந்துவிட்டான். இது என்ன கொடுமை! இந்த சிறையில் எப்படி இருப்பது? உறங்குவது, அமர்ந்து கொண்டுதானே உறங்க முடியும். இது உங்களுக்கு தப்பாக தெரியவில்லையா என கதறினான். சினம் கொண்ட காவலர் இன்னும் 4 சிறை கைதிகளை அவனோடு சேர்த்து அந்த சிறிய 1 மீட்டர் அறையிலே அடைத்து விட்டார்கள். இப்போது 5 பேரும் இணைந்து குக்கரில் இட்டனர். எங்களால் முடியாது, நாங்கள் மூச்சு திணறி செத்து விடுவோம், உங்களுக்கு இவ்விரக்கம் ஏதும் இல்லையா என புலம்பினார்கள். மேலும் சினம் கொண்ட காவலர் ஒருவர் பன்றி ஒன்றை அவர்களோடு அதே அறையிலே அடைத்து விட்டான். விரக்தி அடைந்து அவர்கள், நாங்கள் இந்த அசிங்கத்தோடு இந்த சிறிய கூட்டில் எப்படி இருப்பது, தயவு செய்து இந்த பன்றியை மாத்திரமாவது வெளியே எடுத்து விடுங்கள் என கெஞ்சி கேட்டனர். தயவு காட்டிய காவலர் பன்றியை வெளியே எடுத்து விட்டனர். அடுத்த நாள் அரசன் அந்த பக்கமாக வந்து, இப்போது உங்கள் நிலை எப்படி என்று விசாரித்தான். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், எங்கள் பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று பதில் கூறினார்கள். இப்படித்தான் எமது நாடுகளில் பன்றிமய கோட்பாடு அமல்படுத்தப்படுகின்றது. பன்றியை மாத்திரம் எடுத்து விட்டால் போதும் என்ற கோரிக்கையில் ஆர்ப்பாட்டம் முடிந்து விடுகின்றது. அதற்கு முன்னால் இந்த விவகாரம் அதற்கு முன்னால் மூல விவகாரம் எல்லாமே மறக்கப்படுகின்றது, மறக்க வைக்கப்படுகின்றது. புது புது பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விடுகின்றனர். முடிவிலே பன்றி மய கோட்பாட்டை அவிழ்த்து விடுகின்றனர். பின்னர் நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக முதன்மை பிரச்சனைகளை நாமே மறந்து விடுகின்றோம், மறக்க வைக்கப்படுகிறோம். இது மறக்க முடியாத யதார்த்தம் இல்லையா? கீழே அடுத்ததாக பன்றி மய கோட்பாட்டை ஒத்த மற்றொரு கோட்பாடுதான் இரு கூடுகள் தத்துவம். ஒரு கூட்டை அழிக்காமல் சிறிதாக்க வேண்டுமெனில் அதிலும் பெரிய கூடு ஒன்றை அதனருகில் உருவாக்க வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே திரைப்படத்துறையில் இந்த கருத்துக்களை ஆழமாக மக்களின் மனதில் பதிக்கும் வகையிலே திரைப்படத்தை தயாரித்தவர் திரு கே பாலச்சந்தர் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் தமிழ் திரையுலகின் மாபெரும் இயக்குனர். இவருடைய திரைப்படம் இரு கூடுகள், அந்த திரைப்படத்திலே இடம்பெற்ற சிறப்பு பாடல் ஒன்று பற்றிய விளக்கங்களோடு உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் முனைவர் திரு லக்வன் சொக்கரலிங்கம் அவர்கள்.
வாலி எழுதுவதைப் போலவே ஓவியம் வரைவதிலும் வல்லவர் ஆவார். பள்ளியில் படிக்கும் போதே ஓவியம் நன்கு வரைவார். அக்காலகட்டத்தில் ஆனந்த விகடனில் மாலி என்பவர் வரைந்த ஓவியங்கள் மிக பிரபலமாக விளங்கின. அவரைப் போலவே இவரும் ஓவியத் துறையில் வளர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணை வாலியின் பள்ளித்தோழர் பாபு வாலிக்கு அப்பெயரிட்டார். வாலியின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும். வாலி குடிபோதையில் பாட்டெழுத்திய ஒரே பாடல் சர்வசுந்தரம் படத்தில் இடம்பெற்ற அவளுக்கென்ன அழகிய முகம் என்ற பாடலாகும். மாருதி ராவ் என்பவருடன் இணைந்து வாலி ஒரு படத்தையும் இயக்கியுள்ளார். படத்தின் பெயர் வடைமாலை என்பதாகும். 1982 வெளியான இந்த படம் தோல்வியடைந்தாலும் தரமான படம் என்று விமர்சகர்களால் பாராட்டப்பட்டது. தமிழக அரசின் விருதாக 1,00,000 ரூபாய் இப்படத்திற்கு கிடைத்தது. அபூர்வ சகோதரர்கள் படத்தில் ஒரு பாடலின் சூழலுக்கு வாலி நான்கு ஐந்து பாடல்கள் எழுதியும் கமலஹாசனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. கமலஹாசன் தன் அதிருப்தியை இளையராஜாவிடம் வெளியிட இளையராஜா அவரை சமாதானப்படுத்தினாராம். பிறகு இளையராஜா வாலியிடம் பக்குவமாக விஷயத்தை எடுத்துரைத்து கமலின் எதிர்பார்ப்பை விளக்கியிருக்கிறார். அதன் பிறகு வாலி எழுதிய பாடல் அனைவரையும் கவர்ந்து சாகா வரம் பெற்ற பாடலானது அப்பாடல்தான் ஒன்று நினைச்சேன் பாட்டு படித்தேன் என்ற பாடலாகும். 5 தலைமுறைகளுக்கு ஏறத்தாழ 12,000 பாடல்களுக்கும் மேல் எழுதி உலகிலேயே அதிக திரைப்பட பாடல்கள் எழுதியவர் என்ற சாதனையை படைத்தவர் வாலி ஒருவரே. வாலி 16 படங்களுக்கு வசனமும் எழுதியிருக்கிறார் என்ற விஷயம் பலரும் அறியாதது. வாலியின் பாடல்கள் சிலவற்றை கேட்கும் பொழுது கண்ணதாசனுக்கு இப்பாடல் நாம் எழுதிய பாடலா என்ற சந்தேகம் எழுந்து வருமாம். அந்த அளவிற்கு தத்ரூபமாக கண்ணதாசனே மயங்கும் வண்ணம் பாடல்களை எழுதியுள்ளார் வாலி. எம்ஜிஆர் வாலியிடம் ஒருமுறை குறும்பாக, நீங்கள் இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருந்தாலும் உங்கள் பெயரை படத்தில் போடப்போவதில்லை என்றாராம். வாலியோ ஜாலியாக, எனது பெயர் இல்லாமல் உங்கள் படத்தையே வெளியிட முடியாது என்றாராம். எம்ஜிஆர் எப்படி என்று வினவ, இந்த படத்தின் பெயர் உலகம் சுற்றும் வாலிபன், இதில் வாலியை எடுத்துவிட்டால் உலகம் சுற்றும் பன் என்ற அளவு ஆகிவிடும் என்று கூற எம்ஜிஆர் நன்கு சிரித்தபடி வாலியை தட்டி கொடுத்தாராம். வாலி சுயசரிதை நூலும் எழுதியிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டும் நானும் என்ற அந்த நூலின் பெயராகும். முழுமையான சுயசரிதை நூல் என்று இதை கூற முடியாவிட்டாலும் வாலி தன் வாழ்வியல் நிகழ்வுகள் பலவற்றை விவரித்து கூறியிருக்கிறார். வாலி எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல்களிலேயே தனிச்சிறப்பை மிகவும் அதிகம் கொடுத்த பாடல் நேற்று இன்று நாளை படத்தில் இடம்பெற்ற தம்பி நான் படித்தேன் என்ற பாடலாகும். படத்தின் சூழலுக்கு பொருந்தி வரும் இப்பாடல் அக்கால அரசியல் சூழலையும் பொருத்தி திறம்பட பாட்டெழுதியிருந்தார் வாலி. நாம் ஏன் இவ்வாறு வாலியின் பாடல்களை பற்றி பேசியிருக்கிறோம் என்று நீங்கள் சற்று நினைக்கலாம். நாம் கேட்க இருக்கும் பாடல் இரு கோடுகள் என்ற படத்திலிருந்து. இதில் வரும் பாடலை எழுதியவர் திரு வாலிதான். கேட்போமே.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்கூட்டம் AGM இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்ரீ போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய வருடாந்த பொதுக்கூட்டம் AGM இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அல்லது நேர்களே, தொடரும் திரைப்பட சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நிறமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் வான் அலைகளினூடாக புதிய பல நிகழ்ச்சிகளோடு, குறிப்பாக விரியும் ஓட்டுக்கள் குழுவருடைய சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களை விழுந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
மங்கை என்றும் வந்திருக்கும் மலரோ நீ.